السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فإنه يأمر بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم
இந்த வசனங்களின் பொருள், நம்பிக்கை கொண்டவர்களே, சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவரை வெட்கங்கட்ட விஷயங்களையும் வெறுக்கத்தக்கவற்றையும் செய்யுமாறு அவன் ஏவுகின்றான். அல்லாவின் அருளும் அவனது கருணையும் இல்லாமல் இருந்திருப்பின் உங்களுள் எவரும் ஒருபோதும் தூய்மை அடைந்திருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் தான் விரும்புபவரை தூய்மையாக்குகின்றான். அல்லாஹ் மிக அதிகமாக கேட்பவனும் நிரந்தரமான அறிவை கொண்டவனும் ஆவான். தொன்று தொட்டே ஷைத்தான் மனிதனின் பகைவனாக இருக்கின்றான், அவ்வாறே எப்போதும் இருப்பான். இது அவனிடம் நிரந்தரமாக இருக்கின்ற ஏதோ ஒரு ஆற்றல் அவனிடம் இருக்கின்றது என்பதனால் அல்ல. மாறாக மனிதன் பிறந்தபோது அல்லாஹாலா மனிதனுக்கு அவன் சுதந்திரமாக இருக்கின்ற உரிமையை வழங்கியிருக்கின்றான். ஏனென்றால் அவனது அடியார்கள் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். ஷைத்தானின் இந்த பகைமை அவன் முன்னால் வந்து சண்டை போடும் அளவில் பகிரங்கமான பகைமையாக இருக்கவில்லை. அவன் பல்வேறு தந்திரங்கள், சாக்கு போக்குகள், ஏமாற்றுதல், சூழ்ச்சி, உலக பேராசை, மனிதனிடம் தான் என்ற அகந்தையை தூண்டுவது ஆகியவற்றின் மூலமாக அவன் மனிதனை நன்மைகளிலிருந்து வெகு தொலைவில் கொண்டு சென்று விடுகின்றான், தீமைகளுக்கு அருகில் கொண்டு சென்று விடுகின்றான். ஷைத்தான் இறைவனிடம், நீ எந்த இயல்பில் மனிதனை படைத்துள்ளாயோ, அதாவது மனித இயல்பானது இரு பக்கமும் திரும்பக்கூடியதாக இருக்கின்றது, எனவே அவனை நான் எனக்கு பின்னால் வர செய்வேன், ஏனென்றால் தீமைகளின் பக்கம் அவனது கவனம் அதிகமாக இருக்கும் என்று கூறினான். மேலும் நீ எனக்கு அனுமதி வழங்கினால் நான் எல்லா வழிகளிலும் இவன் மீது தாக்குதல் நடத்துவேன். எல்லா வழிகளின் மூலமும் அவனை வழிகெடுப்பேன். உன்னுடைய உண்மையான அடியார்களை தவிர, தூய்மையான அடியார்களை தவிர மற்றவர்களை நான் வழிகெடுத்து விடுவேன். அந்த உனது அடியார்கள் எனது தாக்குதலிலிருந்து தப்பித்து விடுவர். அவர்கள் மீது எனது எந்த சூழ்ச்சியும் எந்த தாக்குதலும் எதையும் செய்ய முடியாது. இவர்களை தவிர பெரும்பாலார் எனது அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வர் என்று ஷைத்தான் இறைவனிடம் கூறினான். அல்லாஹும் அவனுக்கு அனுமதி வழங்கினான். அத்துடன் எவர் உனக்கு பின்னால் வருபவர்களாக இருப்பார்களோ அவர்களை நான் நரகத்தில் போடுவேன் என்றும் இறைவன் கூறினான். ஆனால் அத்துடன் இறைவன் தனது நபிமார்களை அனுப்புகின்ற அந்த அமைப்பை நிறுவி மனிதர்களுக்கு நன்மையின் வழிகளை கூறினான். அவர்களின் சீர்திருத்தத்திற்கான வழிமுறைகளையும் கூறினான். அவர்கள் தமது இம்மையையும் மறுமையையும் சரி செய்து கொள்வதற்கான வழிகளையும் கூறினான். ஷைத்தான் உங்களது பகிரங்கமான பகைவனாவான் என்பதை அவன் தெளிவுபடுத்திவிட்டான். அவன் அனுதாபம் காட்டுதல் என்ற போர்வையில் இருந்தவாறு உங்களுக்கு சிறப்பான நிலை மற்றும் பயனை ஒருபோதும் தரமாட்டான். மாறாக அவன் உங்களை தீமை மற்றும் இழப்பின் பக்கமே அழைக்கின்றான். ஆனால் மனிதனின் செயல்கள் கணக்கெடுக்கப்படும் போது அவன் மிகவும் நிம்மதியுடனும் தைரியத்துடனும் நான் உங்களை தீமையின் பக்கம், பாவங்களின் பக்கம், பேராசையின் பக்கம், இறைவனது கட்டளைக்கு எதிராக செல்வதன் பக்கம் அழைத்தேன். ஆனால் நீங்களோ அறிவுள்ள மனிதர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஏன் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவதில்லை? இறைவனது நன்மையின் குரலுக்கு எதிரில் தீமையின் பக்கம் அழைக்கின்ற எனது குரலுக்கு நீங்கள் ஏன் முன்னுரிமை வழங்கினீர்கள்? எனவே இப்போது நீங்கள் செய்ததற்கான தண்டனையை சுவையுங்கள் என்று ஷைத்தான் மனிதனிடம் கூறிவிடுவான். இப்போது எனக்கு உங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவன் கூறிவிடுவான். உங்களிடம் பகைமை காட்டுவதே எனது நோக்கமாக இருந்தது, அதை நான் நிறைவேற்றிவிட்டேன். இப்போது நீங்கள் நரக நெருப்பில் எரியுங்கள் என்றும் கூறுவான். ஆக இவ்வாறே ஷைத்தான் மனிதனிடம் பகைமையுடன் நடந்து கொள்கின்றான். திருக்குரானின் பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாலா ஷைத்தானின் தாக்குதல்கள், தந்திரங்கள், சூழ்ச்சிகள் ஆகியவை தொடர்பாக நம்மை எச்சரித்துள்ளான். நான் ஓதிய இந்த வசனத்திலும் அல்லாஹ் இதையே கூறியுள்ளான். அதாவது ஷைத்தான் எப்போதும் மனிதனுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றான். நான் இவனுக்கு வலப்புறமும் இடப்புறமும் முன்னாரும் பின்னாரும் தாக்குதல் நடத்துவேன் என்று அவன் இறைவனிடம் கூறியிருந்ததால் நிரந்தர மனப்பாங்குடன் அவன் இந்த தாக்குதல்களை தொடுத்துக்கொண்டே இருக்கின்றான். இப்போதும் தொடுத்துக் கொண்டிருக்கின்றான். எதுவரை என்றால் நான் நேரான வழியில் அமர்ந்தவாறு மனிதன் மீது தாக்குதல் நடத்துவேன் என்றும் ஷைத்தான் இறைவனிடம் கூறினான். ஒரு நபர் தான் நேரான வழியில் செல்வதாக கருதுகின்றார். அதன் காரணமாக நான் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து தப்பித்து விட்டேன் என்று அவர் கருதுகின்றார். ஆனால் இது அந்த நபரின் தவறான எண்ணமாகும். எவர்கள் மீது அல்லாவின் கோபம் இறங்கியதோ, எவர்கள் வழிகேட்டில் சென்று விட்டவர்களாக ஆனார்களோ, அவர்களும் கூட முதலில் நேரான வழியில் செல்பவர்களாகவே இருந்தனர். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருந்தனர். பிறகு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் இருந்தனர். ஆனால் அதற்கு பிறகு வழிகேட்டிலும் இறைவனுக்கு இணை வைப்பதிலும் அவர்கள் மூழ்கிவிட்டனர். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பவர்களாக அவர்கள் ஆகிவிட்டனர். எனவே அல்லாஹ் கூறுகின்றான், மனிதன் ஈமான் கொண்ட பிறகும் கூட ஷைத்தான் அவனுக்கு பின்னால் வருவதை விட்டுவிடுவதே இல்லை. மேலும் அவன் மனிதனை வழிகெடுக்கின்றான். பல மக்களும் ஷைத்தானின் ஏமாற்றுதலுக்கு ஆளாகி அவன் கூறும் விஷயங்களை கேட்டு வழிகேட்டில் சென்று விடுகின்றனர். எதுவரை என்றால் முஸ்லீம்கள் என்று தங்களை கூறிக்கொள்பவர்களும் கூட முர்த்ததுகளாகவும் குழப்பவாதிகளாகவும் ஆகிவிடுகின்றனர். இது ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற மிக பெரும் ஆபத்தாகும். அல்லாஹ்வின் சிறப்பான அருள்தான் மனிதனை இந்த மிக பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அந்த அருள்தான் அவனை காப்பாற்றிக் கொண்டும் இருக்கின்றது. அல்லாஹ் இந்த வசனத்தின் இறுதியில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சமீ ஆக இருக்கின்றான், அதாவது நன்கு கேட்பவனாக இருக்கின்றான் என்று கூறி அந்த சொற்கள் மூலம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவன் ஆறுதல் வழங்குகின்றான். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான், எனவே அவனது கதவுகளை தட்டுங்கள் என்று அவன் கூறுகின்றான். அவனை அழையுங்கள், நிரந்தர மனப்பாங்குடன் அவனை அழையுங்கள். அவன் முன்னிலையில் நிரந்தரமாக துவாக்கள் செய்தவாறு குனிந்து விடுங்கள். பிறகு அந்த இறைவன் அலீமாகவும் இருக்கின்றான், அடியார்களின் நிலைமைகளை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். எனது அடியான் தூய உள்ளத்துடன் என்னை அழைக்கின்றான் என்பதை அவன் பார்க்கும்போது அந்த இறைவன் அந்த நம்பிக்கை கொண்டவரின் உள்ளத்தில் எத்தகைய ஈமானின் ஆற்றலை ஏற்படுத்தி விடுகின்றான் என்றால், அதன் மூலம் அவர் சைத்தானின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்றார். அதன் மூலம் நன்மைகளின் தரத்தை மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்து விடுகின்றது. தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கான ஆற்றல் அவரிடம் உருவாகிவிடுகின்றது. உனது தூய அடியார்களை தவிர மற்ற அனைவரும் எனக்கு பின்னால் வருவார்கள் என்று சைத்தான் இறைவனிடம் கூறிய போது, ஒரு அறிவுள்ள மனிதனுக்கு அதை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியமானதாகும். ஒரு உண்மையான நம்பிக்கை கொண்டவருக்கு அதை பற்றி சிந்திப்பது அவசியமாகும். அதாவது, நாம் அல்லாஹ்வின் கலப்பற்ற தூய அடியாராக எவ்வாறு ஆக முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். கலப்பற்ற தூய அடியாராக ஆவதற்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் ஒரு வழியை கூறியுள்ளான். அதாவது, வீணானதாகவும் பயனற்றதாகவும் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். அவை இறைவனது வெறுப்பிற்குரியவையாகும். வெட்கக்கேடான செயல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலகி இருக்கும் போது அல்லாஹ்வின் கருணை அவரை தூய்மைப்படுத்தும். எவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றானோ அவர் தூய்மையாகி விடுகின்றார். அத்தகைய தூயவர்களுக்கு அருகில் அதற்கு பிறகு சைத்தான் வரமாட்டான். சைத்தான் ஒரே நொடி பொழுதில் திடீரென்று தாக்குதல் நடத்துவதில்லை என்பதையும் நாம் நினைவில் வைக்க வேண்டும். அவன் மெதுமெதுவாகவே தாக்குதல் நடத்துகின்றான். ஒரு சிறிய தீமையை மனிதனின் உள்ளத்தில் போட்டு இந்த சிறிய தீமையால் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகின்றது என்ற எண்ணத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். இது என்ன பெரிய பாவம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றான். ஆனால் சிறு சிறு பாவங்கள்தான் பெரும் பாவங்களை தூண்டுவதற்கான வழியாக ஆகிவிடுகின்றன. கொள்ளையடித்தல் மற்றும் கொலை செய்தல் மட்டும்தான் பெரிய பாவங்களாக இருக்கின்றன என்பது கண்டிப்பானதல்ல. எந்த ஒரு தீமை சமுதாயத்தின் நிம்மதியையும் அமைதியையும் சீர்குலைக்கக்கூடியதாக இருந்தாலும் அது பெரும் தீமையாக ஆகிவிடுகின்றது. மனிதன் என்ன செய்கின்றான் என்ற உணர்வே அவனுக்கு இல்லாமல் ஆகிவிடுகின்றது. எனவே அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் தூய்மையடைய வேண்டுமென்றால், நீங்கள் இறைவனின் விருப்பத்தை பெற வேண்டுமென்றால், பிறகு எங்கு நீங்கள் நிரந்தர மனப்பாங்குடன் தீமைகளிலிருந்து தவிர்த்திருக்க முயற்சிகள் செய்தவாறு சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வதிலிருந்தும் தப்பித்து விடுவீர்களோ, அங்கு நிரந்தர மனப்பாங்குடன் அல்லாஹ்வின் அடைக்கலத்தின் கீழ் வந்தவாறு நீங்கள் தூய்மை அடைவதற்கு முயற்சி செய்வதும் அவசியமானதாகும். மேலும் நிரந்தரமாக ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வை அழைத்தவாறு அவனிடம் உதவி கேட்பதும் அவசியமானதாகும். அது அல்லாமல் மனிதன் சைத்தானின் தாக்குதலிலிருந்து தப்ப முடியாது. இப்போது நான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சில மேற்கோள்களை எடுத்து கூறுவேன். சில மக்களது உள்ளங்களில் அல்லாஹ் சைத்தானை ஏன் படைத்துள்ளான்? முதல் நாளிலேயே அவன் அவமரியாதையாக நடந்து கொண்டதற்கு தண்டனை வழங்கியவாறு அல்லாஹ் ஏன் அவனை அழிக்கவில்லை போன்ற கேள்விகள் எழுகின்றன. முதல் நாளிலே சைத்தானை அழித்திருந்தால் உலகில் குழப்பமே ஏற்பட்டிருக்காதே என்று அவர்கள் கேட்கின்றனர். இது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள். அந்த மேற்கோளை நான் உங்கள் முன்னால் எடுத்து கூறுகின்றேன். அல்லாஹ் சைத்தானை ஏன் படைத்தான், அவனுக்கு ஏன் தண்டனை வழங்கவில்லை என்ற கேள்விக்கு பதில் கூறும் வகையில் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். இதற்கு பதில் இதுவாகும். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவனை ஈர்க்கின்ற இரண்டு விஷயங்கள் உள்ளன என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும். ஒன்று நன்மையின் ஈர்ப்பாகும். அது மனிதனை நன்மையின் பக்கம் ஈர்க்கின்றது. மற்றொன்று தீமையின் ஈர்ப்பாகும். அது மனிதனை தீமையின் பக்கம் ஈர்க்கின்றது. சில நேரங்களில் மனிதனது உள்ளத்தில் தீமையின் எண்ணங்கள் தோன்றுகின்றன. அப்போது அவன் எந்த அளவு தீமையின் பக்கம் குனிந்து விடுகின்றான் என்றால், அது யாரோ ஒருவர் அவனை தீமையின் பக்கம் இழுத்து செல்வது போன்று இருக்கும் என்பதை அனுபவத்தால் நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு சில நேரங்களில் நல்ல எண்ணங்கள் அவனது உள்ளத்தில் வருகின்றன. அப்போது அவன் எந்த அளவு நன்மையின் பக்கம் குனிகின்றான் என்றால், யாரோ ஒருவர் நன்மையின் பக்கம் அவனை இழுத்து செல்வது போன்று அது இருக்கும். சில நேரங்களில் ஒரு நபர் தீமை செய்த பிறகு நன்மையின் பக்கம் திரும்புகின்றார். நான் தீய செயலை செய்துவிட்டேன் என்பதற்காக அவர் வெட்கப்படுகின்றார். சில நேரம் இவ்வாறும் நிகழ்கின்றது. ஒருவர் இன்னொருவரை ஏசுகின்றார், அடிக்கின்றார், அதற்கு பிறகு வெட்கப்படுகின்றார். உள்ளத்தால் பொருத்தமற்ற இந்த செயலை நான் செய்துவிட்டேனே என்று எண்ணி வருந்துகின்றார். அந்த மனிதனிடம் ஏதாவது ஒரு வகையில் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றார், அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார், நன்மை பற்றிய உணர்வு அவரிடம் ஏற்படுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், இந்த இரு விதமான ஆற்றல்களும் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்றது. மனிதனின் இயல்பே அல்லாஹ் அவ்வாறுதான் உருவாக்கியுள்ளான். இஸ்லாமிய ஷரியத் நன்மையின் ஆற்றல்களுக்கு மலக்குகளின் தூண்டுதல் என்று பெயர் வைத்துள்ளது, தீமையின் ஆற்றலுக்கு சைத்தானின் தீண்டுதல் என்று பெயர் வைத்துள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், தத்துவவாதிகள் இந்த இரு ஆற்றல்களும் ஒவ்வொரு மனிதனிடமும் கண்டிப்பாக இருக்கின்றது என்ற அளவில் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது நன்மையின் ஆற்றல் மற்றும் தீமையின் ஆற்றல் ஆகிய இரண்டும் ஒவ்வொரு மனிதனிடமும் கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் மறைவிலும் மறைவாக இருக்கக்கூடிய ரகசியங்களை இறைவன் வெளிப்படுத்துகின்றான். மிக தொலைவில் உள்ள மிகவும் மறைவாக உள்ள ரகசியங்கள் பற்றியும் கூறுகின்றான். ஆழமான மறைவான விஷயங்களை பற்றி அவன் தெரிவிக்கின்றான். அவன் இந்த இரு ஆற்றல்களையும் படைக்கப்பட்டவையாக கூறுகின்றான். எவன் நன்மையை உள்ளத்தில் போடுகின்றானோ அவனுக்கு மலக்கு என்றும் ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி என்றும் பெயர் வைக்கின்றான். எவன் தீய விஷயங்களை உள்ளத்தில் போடுகிறானோ அவனுக்கு சைத்தான் என்றும் இப்லீஸ் என்றும் பெயர் வைத்துள்ளான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் தொன்று தொட்டு இருந்து வரும் அறிஞர்களும் தத்துவவாதிகளும் ஒருவரிடம் இத்தகைய விஷயங்கள் போடப்படுவது என்பது வீணான விஷயம் அல்ல என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது வீணான விஷயம் அல்ல, இது ஒரு சரியான விஷயமாகும். அதாவது மனிதனது உள்ளத்தில் தீமைக்கான ஆற்றலும் உருவாகின்றது அல்லது தூண்டுதல் ஏற்படுகின்றது, மேலும் நன்மைக்கான தூண்டுதலும் உருவாகின்றது. மீண்டும் இதனை விளக்கியவாறு அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்ற இந்த இரு ஆற்றல்களையும் நீங்கள் ஆற்றல்கள் என்று கூறினாலும் சரி, அல்லது அவற்றிற்கு ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி மற்றும் ஷைத்தான் என்று பெயர் வைத்தாலும் சரி, எந்நிலையிலும் இந்த இரு ஆற்றல்கள் இருப்பதை நீங்கள் மறுக்க முடியாது. அவற்றை இறைவன் படைத்ததன் நோக்கம் இதுவாகும். அதாவது மனிதன் தனது நற்செயல்கள் மூலம் நட்கூலி பெற தகுதியுடையவனாக ஆக வேண்டும். ஏனென்றால் மனிதனின் இயல்பு எந்நிலையிலும் நல்ல செயல்களை செய்யும் நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றது, தீய செயல்களை செய்வதை இயல்பாகவே அது வெறுக்கின்றது. மனிதனின் இயல்பு இவ்வாறு இருக்கும் போது இத்தகைய நிலைமையில் நல்ல பணிக்கு ஒரு அணு அளவு கூட அவனுக்கு நற்கூலி கிடைக்காமலா போய்விடும்? ஏனென்றால் அது அவனது இயல்பில் உள்ள சிறப்பம்சமாக இருக்கின்றது. ஆனால் இந்நிலையில் அவனது இயல்பு இரண்டு ஈர்ப்புகளுக்கு இடையில் இருக்கின்றது. அவன் நன்மையின் ஈர்ப்பிற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றான், அவனுக்கு அந்த செயலுக்கான நட்கூலி கிடைத்து விடுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், மனிதனுடைய உள்ளத்தில் இரு வகையான விஷயங்கள் போடப்படுகின்றன. நன்மையான விஷயங்கள் போடப்படுகின்றன, தீமையான விஷயங்களும் போடப்படுகின்றன. இவ்வாறு இரண்டு வகையான விஷயங்கள் போடப்படுவது மனிதனின் பிறப்பில் உள்ள பகுதியாக இருக்க முடியாது. அதாவது மனிதன் பிறந்தபோது இவை அவனது பங்கில் இருக்கவே இல்லை. ஏனென்றால் இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரணானவையாகும். நன்மையும் தீமையும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கும் போது குழந்தை பருவத்திலிருந்தே குழந்தைகளின் இயல்பில் நன்மை தீமை ஆகிய இரண்டும் இருந்திருக்கவே முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், இவை இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரணான விஷயங்களாகும். மேலும் இவற்றை செய்வதில் மனிதனுக்கு எந்த சக்தியும் இல்லை. இந்த இரண்டு விஷயங்களும் போடப்படுவது வெளியிலிருந்துதான் வருகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. நன்மையின் தாக்கத்தையும் தீமையின் தாக்கத்தையும் வெளியிலிருந்துதான் மனிதன் பெறுகின்றான். பிறகு படிப்படியாக அவன் நன்மையில் முன்னேறுகின்றான் அல்லது தீமையில் முன்னேறுகின்றான். எவ்வாறு இருப்பினும் இந்த தாக்கத்தை மனிதன் வெளியிலிருந்துதான் பெறுகின்றான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதன் முழுமை அடைவது இந்த விஷயங்களில் அடங்கியிருக்கின்றது. வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த இரு வகையான இருப்புகளையும் அதாவது மலக்கையும் சைத்தானையும் இந்துக்களின் வேதங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. நெருப்பை வணங்குகின்றவர்களும் இவற்றை ஏற்றுக்கொள்கின்றனர். இறைவன் புறமிருந்து எத்தனை வேதங்கள் உலகில் வந்துள்ளனவோ அவை அனைத்திலும் இந்த இரு இருப்புகளும் இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இவை தொடர்பாக ஆட்சேபனை செய்வது முழுக்க முழுக்க அறியாமையும் காழ்ப்புணர்ச்சியும் ஆகும். இதற்கு பதில் கூறும் முகமாக இந்த அளவு எழுதுவது அவசியமானதாகும். எந்த நபர் தீமையிலிருந்து மற்றும் தீங்கு விளைப்பதிலிருந்து விலகாமல் இருக்கின்றாரோ அவர் சுயமே சைத்தானாகி விடுகின்றார். இதை பற்றி ஓரிடத்தில் மனிதனும் சைத்தானாக ஆகிவிடுகின்றான் என்று இறைவன் கூறுகின்றான். இப்போது இறைவன் அந்த சைத்தானுக்கு ஏன் தண்டனை வழங்கவில்லை என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு பதில் இதுவாகும். அதாவது சைத்தானுக்கு தண்டனை வழங்குவதற்கு திருக்குறானில் அவனுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட நாளுக்காக காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் நான் தண்டனை வழங்குவேன், கண்டிப்பாக வழங்குவேன், இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ, அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாளில் சைத்தானுக்கு தண்டனை கிடைக்கும் என்று கூறுகின்றான். பல சைத்தான்களும் இறைவனின் கைகளால் தண்டனையை பெற்றுவிட்டனர். இன்னும் பல சைத்தான்கள் அந்த தண்டனையை பெற வேண்டியது இருக்கின்றது. எந்தெந்த விஷயங்களின் பக்கம் சைத்தான் அழைக்கின்றான், எத்தகைய மனிதர்கள் சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்கின்றனர், எந்தெந்த விஷயங்களை பெற்று மனிதன் சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வதிலிருந்தும் தப்பித்து விடுகின்றான் என்பதை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். சைத்தான் பொய், அநீதி, கொலை செய்யும் உணர்வு, வெளிவேஷம், கர்வம் ஆகியவற்றின் பக்கம் அழைக்கின்றான். நீங்கள் இந்த தீமையின் பக்கம் வாருங்கள் என்று அவன் மிகுந்த அன்புடன் அழைக்கின்றான். இதற்கு எதிரில் நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. அவை பொறுமை, இறை அன்பில் திளைத்திருத்தல், அல்லாவுக்காக தன்னை மாய்த்துக் கொள்ளுதல், களப்பற்ற மன தூய்மை, வெற்றி ஆகிய நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. இவற்றின் பக்கம் அல்லாஹ் அழைக்கின்றான். ஒருபுறம் சைத்தான் அழைக்கின்றான், மறுபுறம் அல்லாஹ் இந்த நன்மையின் பக்கம் அழைக்கின்றான். மனிதன் இந்த இரண்டு ஈர்ப்புகளுக்கும் ஆளாகின்றான். இரு வகையான ஈர்ப்புகளும் அவனை இழுக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த இரண்டு ஈர்ப்புகளுக்கும் அவன் ஆளாகின்றான். பிறகு யாருடைய இயல்பு நல்லதாக இருக்கின்றதோ, எவரிடம் நட்பாக்கியத்தின் தன்மை வைக்கப்பட்டிருக்கின்றதோ, அவர் சைத்தானின் இந்த ஆயிரக்கணக்கான அழைப்புகள் மற்றும் அவன் ஏற்படுத்துகின்ற இந்த உணர்வுகள் இருந்தும் கூட அவரிடம் இருக்கின்ற அந்த நேர்மையான இயல்பு, நட்பாக்கியம், சாந்தியின் தன்மை ஆகியவற்றின் அருளால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் ஓடுகின்றார். அதாவது அவரை எப்படி அழைத்தாலும் சரி, எவரிடத்தில் அல்லாஹ் நட்பாக்கியத்திற்கான தன்மையை வைத்திருக்கின்றானோ, அவர் தனது நட்பாக்கியத்தின் இயல்பின் காரணமாகவும் அதன் அருளாலும் அல்லாஹ்வின் பக்கம் குனிகின்றார். அவ்வாறு குனியும் போது அத்தகைய இயல்பை உடையவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஓடுவதற்கான நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகின்றான். சைத்தானின் பக்கம் ஓடுவதற்கு பதிலாக இறைவனிடத்திலேயே அவர்கள் சுகத்தையும் ஆறுதலையும் நிம்மதியையும் பெறுகின்றனர். பிறகு அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒவ்வொரு பொருளுக்கென்றும் அடையாளங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. அவற்றில் அந்த அடையாளங்கள் காணப்படாத வரை அவை நம்ப தகுந்தவையாக இருக்க முடியாது. பாருங்கள், மருந்துகளை மருத்துவர் அடையாளம் கண்டுகொள்கின்றார். எந்த பழங்கள் அல்லது மூலிகைகள் மூலம் மருந்துகள் தயார் செய்யப்படுகின்றனவோ, அந்த பழங்கள் மற்றும் மூலிகைகளில் உள்ள பண்புகள் அவற்றில் இல்லாமல் இருந்தால் அவற்றால் எந்த பயனும் ஏற்படாது. ஆனால் ஒரு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பண்புகள் அவற்றில் இருப்பது தெரிய வந்தால், பிறகு அவற்றின் மூலமாக சில நோய்களிலிருந்து குணம் கிடைத்து விடுகின்றது. அவற்றில் இந்த பண்புகள் அல்லது இந்த சிறப்பம்சங்கள் இல்லை என்பது மருத்துவருக்கு தெரிய வந்தால் அவர் அவற்றை ஒன்றுமற்றதாக கருதி தூக்கி எறிந்து விடுகின்றார். இவ்வாறே ஈமானின் அடையாளங்களும் உள்ளன. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தனது வேதத்தில் அதை பற்றி எடுத்து கூறியுள்ளான். இதுவே உண்மையான விஷயமாகும். அதாவது எப்போது ஈமான் மனிதனது உள்ளத்தில் நுழைகின்றதோ, அப்போது அத்துடன் அல்லாஹ்வின் மகிமை, அதாவது அவனது கம்பீரம், அவனது புனிதத்தன்மை, பெருமை, வல்லமை மற்றும் எல்லாவற்றையும் விட அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் உண்மையான கருத்து அவனது உள்ளத்தில் நுழைந்து விடுகின்றது. எதுவரை என்றால் அல்லாஹ் அவனுக்குள் பிரவேசித்து விடுகின்றான். சைத்தானிய வாழ்வின் மீது ஒரு மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. பாவத்தின் இயல்பு மரணித்து விடுகின்றது. இதுவே இயல்பில் அந்த நட்பாக்கியமாகும். அதாவது சரியான ஈமான் இருந்தால் பிறகு பாவத்தின் இயல்பு மரணித்து விடுகின்றது. அந்த சமயத்தில் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகின்றது. அது ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கின்றது, அல்லது அது வானத்தின் பிறப்பின் முதல் நாளாகும் என்று நீங்கள் அதை கூறலாம். சைத்தானிய வாழ்வின் மீது மரணம் ஏற்படுகின்ற போது ஆன்மீக வாழ்க்கையின் குழந்தைகள் பிறக்கின்றனர். இதுவே மனிதன் பிறகு இறைவனுக்காக ஆகிவிடுகின்ற அந்த நேரமாக இருக்கின்றது. பிறகு கர்வம் மற்றும் சைத்தானுக்கு இடையில் உள்ள தொடர்பை விளக்கியவாறு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது எல்லாவற்றிற்கும் முதலாவதாக ஆதமும் பாவம் செய்திருந்தார். ஆதம் செய்த பாவம் தொடர்பான குறிப்பு மதங்களின் வரலாற்றில் நமக்கு கிடைக்கின்றது. அவ்வாறு சைத்தானும் பாவம் செய்துள்ளான். ஆக பாவம் இரு வகையில் இருந்தன. ஒன்று ஆதம் செய்தது, மற்றொன்று சைத்தான் செய்தது. ஆனால் ஆதமிடம் கர்வம் இருக்கவில்லை. எனவேதான் இறைவனிடம் அவர் தனது பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இதன் மூலம் மனிதன் தௌபா செய்தவாறு அதன் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நம்பிக்கை வைக்கலாம். கர்வம் இல்லாமல் பாவங்களை ஏற்றுக்கொண்டவாறு தௌபா செய்தவாறு மனிதன் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பை வேண்டினால் அவன் மன்னிக்கப்படுகின்றான். அல்லாஹ்வும் பாவங்களை மன்னித்து விடுவான் என்ற இந்த நம்பிக்கையும் உருவாகிவிடுகின்றது. ஆனால் சைத்தான் கர்வம் கொண்டான், மேலும் அவன் சபிக்கப்பட்டான். எந்த விஷயங்களை செய்வதற்கு மனிதனிடம் ஆற்றல் இல்லையோ அவை தொடர்பாக கர்வம் கொள்கின்ற மனிதன் தேவையில்லாமல் தனக்கு அந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்று வாதம் செய்ய தயாராகிவிடுகின்றான். நீங்கள் கர்வம் கொள்ளும் அளவில் உங்களிடம் அந்த அளவு ஆற்றலும் இல்லை. எதுவரை உங்களால் செல்ல முடியும்? இன்னும் எவ்வளவு மேலே செல்ல முடியும்? இவற்றையெல்லாம் பெறுவதற்கான ஆற்றலே இல்லாத போது எவ்வாறு அவரால் தற்பெருமை கொள்ள முடியும்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், கர்வம் கொள்கின்ற மனிதன் தேவையில்லாமல் தன்னிடம் இந்த பொருள்கள் உள்ளன, அவை தனக்காக உள்ளன என வாதம் செய்ய தயாராகிவிடுகின்றான். ஆனால் அவை அவனுக்கு அருகில் கூட இருப்பதில்லை. நபிமார்களிடம் சில திறமைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு திறமை தான் என்ற அகந்தை அவர்களிடமிருந்து பறிக்கப்படுவதாகும். அவர்கள் தம்மிடம் இருக்கின்ற தாம் என்ற அகந்தையை அழித்து விடுகின்றனர். அவர்களிடம் இந்த அகந்தை இருப்பதே இல்லை. அவர்கள் தங்கள் நஃப்ஸின் மீது ஒரு மரணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். பெருமை இறைவனுக்கே உரியதாகும். எந்த மக்கள் கர்வம் கொள்ளாமல் தாழ்மையுடன் பணியாற்றுகின்றனரோ அவர்கள் வீணாக்கப்படுவதில்லை. எனவே கர்வத்திலிருந்து தவிர்த்திருங்கள். இந்த சிறப்பம்சங்களை ஒரு நம்பிக்கை கொண்டவர் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடிக்காமல் இருந்தால் அவர் சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்பவராக ஆகிவிடுவார். கர்வத்தை சில நேரங்களில் மனிதன் உணர்வதே இல்லை. எனவே மிகவும் நுட்பமாக இது தொடர்பாக நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். சைத்தான் எவ்வாறெல்லாம் மனிதனை தனது பிடியின் கீழ் கொண்டு வருவதற்கு தந்திரமாக செயல்படுகின்றான். இதை பற்றி ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், பாவமான எந்த ஒரு செயலையும் மனிதன் செய்யாமல் இருக்க வேண்டும். அதாவது மனிதனது செயலால் பாவம் அகன்றுவிட்டால், அதாவது பாவமான எந்த ஒரு செயலையும் அவன் செய்யாமல் இருக்க வேண்டும். சைத்தான் அப்பாவங்கள் மனிதனின் கண், காது, மூக்கு ஆகிய உறுப்புகள் வரை எஞ்சியிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். வெளிப்படையாக பார்க்கும்போது எந்த ஒரு செயலிலும் பாவம் இல்லாமல் இருந்தாலும் கூட சைத்தான் மனிதனின் கண், காது மற்றும் மூக்கில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றே விரும்புகின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், அதிலும் அவனுக்கு எந்த ஒரு பிடியும் கிடைக்காமல் போனால் சைத்தான் அதற்காக எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றான் என்றால், வேறு எங்கும் இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் அந்த பாவங்கள் அவனது உள்ளத்திலாவது இருக்க வேண்டும் என்று சைத்தான் விரும்புகின்றான். சிலர் வெளிப்படையாக எந்த பாவமும் செய்வதில்லை, பெரும் பாவங்களை செய்வதே இல்லை, அல்லது சிறிய பாவங்களை கூட செய்வதில்லை. சிலரது நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அவர்களுக்கு பாவங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பமே கிடைப்பதில்லை. பாவம் செய்வதற்காக எந்த ஒரு காரணமும் ஏற்படுவதில்லை, அல்லது ஏதாவது ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் பாவங்கள் செய்யாமல் இருக்கின்றனர். வெளிப்படையாக செயலளவில் எதுவுமே பாவமாக இருப்பதில்லை. ஆனால் சைத்தானின் இந்த ஆசை பிறகும் கூட இருக்கின்றது. அல்லாஹ்வுடன் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு வழியின் மூலமாக அவன் அவனுக்குள் பாவத்திற்கான விதையை வைக்க வேண்டும் என்றே விரும்புகின்றான். அது அவனது உள்ளத்தில் பதிந்துவிட வேண்டும் என்றும் விரும்புகின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், சைத்தான் தனது சண்டையை அதன் முடிவு வரை கொண்டு செல்கின்றான். ஆனால் எந்த உள்ளத்தில் இறைவன் மீது உள்ள அச்சம் இருக்குமோ அங்கு சைத்தானின் அரசாங்கம் நடக்க முடியாது. அல்லாஹ்வின் அச்சம் இருந்தால் உள்ளத்தில் பாவத்திற்கான விதையை வைப்பது பற்றிய கேள்வியே இருக்காது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறுதியில் சைத்தான் அவனிடம் அவநம்பிக்கை அடைந்து விட்டான். அவனை விட்டுவிட்டு தனியாக சென்று விட்டான். தன்னை பெரியவனாக காட்டுவதில் தோல்வியடைந்து த தனது படுக்கைகளை சுருட்டி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஆக இறைவன் மீது உள்ள அச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதே அசல் விஷயமாகும். இறைவனை பற்றி அச்சம் இருந்தால் பிறகு பல தீமைகளில் இருந்தும் மனிதன் தப்பித்துடுகின்றான். ஒரு திருடனும் திருடுகின்றான், அவன் திருடுவதை ஒரு குழந்தை பார்க்கிறது என்றால் அது பற்றி அவனுக்கு தெரிந்துவிட்டால் அவனுக்கு அந்த குழந்தை பற்றிய அச்சமும் இருக்கும். எனவே எதுவரை இந்த அச்சம் நமது உள்ளத்தில் இருக்காதோ அதுவரை நம்மால் எந்த செயலையும் செய்ய முடியாது. நாம் எந்த செயலை செய்தாலும் எல்லா சமயங்களிலும் இறைவன் நமது ஒவ்வொரு செயலையும் பார்க்கின்றான் என்பதை மூளையில் பதிய வைத்திருக்க வேண்டும். அந்த நேரம் வரை மனிதன் பாவங்களிலிருந்து தப்பிக்க முடியாது. சில நேரங்களில் ஷைத்தான் நன்மையான எண்ணங்களை உள்ளத்தில் போட்டும் கூட மக்களை தனக்கு பின்னால் நடக்க வைக்கின்றான். ஒருமுறை ஒரு சபையில் இல்ஹாம்கள் மற்றும் மனதிலிருந்து எழும் விஷயம் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் தொடர்பாக பேசப்பட்டது. இல்ஹாம்கள் தொடர்பாக அதில் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பற்றிய பேச்சு இருந்தது. ஹஜரத் வாக்கடிக்கோட்டை மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்போது இவ்வாறு கூறினார்கள், சில மக்கள் அவர்களது மனம் கூறும் விஷயங்களை மற்றும் ஷைத்தான் போடும் விஷயங்களை இறைவனது இல்ஹாம் மூலம் அவை இரண்டிற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை பிரித்தறிந்து கொள்வதில்லை. நப்சு கூறுகின்ற விஷயங்கள் பேசப்படுகின்றன, ஷைத்தான் சில விஷயங்களை உள்ளத்தில் போடுகின்றான், அவற்றை அவர்கள் இறைவனின் இல்ஹாமாக கருதி ஏமாற்றம் அடைகின்றனர். இறைவனிடமிருந்து என்ன விஷயம் வருகின்றதோ அது எழுச்சி மிக்கதாகவும் இன்பமானதாகவும் இருக்கின்றது, உள்ளத்தை தட்டக்கூடியதாக இருக்கின்றது. அது இறைவனின் விரல்களிலிருந்து வெளிப்படுகின்றது. அதன் எடைக்கு சமமானது வேறு எதுவுமே இல்லை. அது நீரூற்று போன்று விழக்கூடியதாக இருக்கின்றது. இதை பற்றிய திருக்குறானில் இன்னா சனுல்கி அலைக்க கௌலன் சகீலா, அதாவது நிச்சயமாக நான் உம்மீது ஒரு வசனத்தை இறக்குவோம், அது மிகவும் சுமை மிக்கதாகும் என்று வந்துள்ளது. ஷக்கீல் என்பதன் பொருள் இதுவேயாகும். ஆனால் ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற எண்ணங்களும் மனதில் போடப்படும் விஷயங்களும் அவ்வாறு இருக்காது. மனதில் வரும் விஷயங்களும் ஷைத்தான் எந்த விஷயங்களை உள்ளத்தில் போடுகின்றானோ இவை இரண்டும் ஒன்றுதான். மனிதனுடன் இரு ஆற்றல்கள் எப்போதும் இருந்து வருகின்றன. அதில் ஒன்று மலக்கு ஆகும், மற்றொன்று ஷைத்தான் ஆகும். அவனது கால்களில் இரண்டு கயிறுகள் கட்டப்பட்டுள்ளன. மலக்கு நன்மையில் விருப்பத்தை ஏற்படுத்துகின்றார், அதற்காக உதவுகின்றார். அதை பற்றி திருக்குறானில் ஐயதஹும் பி ரூஹிம் மின்ஹு, அதாவது நமது வசனங்களை அனுப்பி நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் என்று வருகிறது. அவ்வாறு ஷைத்தான் தீமையின் பக்கம் விருப்பத்தை ஏற்படுத்துகின்றான். அதை பற்றி திருக்குறானில் யுவஸ்விசு என்று வருகிறது, அதாவது ஷைத்தான் உள்ளங்களில் சலனங்களை ஏற்படுத்துகின்றான். இந்த இரண்டையும் நம்மால் மறுக்கவே முடியாது. இருளும் ஒளியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து எப்போதும் இருந்து வரும். ஒரு விஷயத்தை பற்றி அறிவு இல்லாமல் இருப்பது ஒரு பொருள் இல்லை என்பதை நிரூபிக்க முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அறிவு இல்லை என்றால் பிறகு அந்த விஷயமே இல்லை என்பதை எவரும் நிரூபிக்க முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இவற்றை தவிர ஆயிரக்கணக்கான அதிசயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் இந்த பிரபஞ்சம் ஒரு வியக்கத்தக்க விஷயமாகும். இதை தவிரவும் ஆயிரக்கணக்கான வியக்கத்தக்க விஷயங்கள் உள்ளன. அல்லாஹு தாலா கூறுகின்றான், குல்லௌது பிரபின்னாஸ் என்ற சூராவில் ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற சந்தேகங்கள் பற்றி அவன் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றான். இந்த நாட்களில் மக்களிடையே அவர்களது உள்ளங்களில் அவன் இந்த விஷயத்தை போடுகின்றான். குறிப்பாக இந்த நாட்களில் நவீன காலம் என்று கூறப்படும் இக்காலகட்டத்தில் அல்லாஹ்வை மனிதன் மறந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தான் தான் உள்ளங்களில் சந்தேகத்தை போடுகின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், அவன் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய சந்தேகம் இதுவாகும். அதாவது இறைவனின் ரப்பு என்ற பண்பு தொடர்பாக அவன் பல தவறான விஷயங்களை உள்ளத்தில் போடுகின்றான். உதாரணமாக பணக்கார மக்களிடம் அதிகமாக பொருளும் செல்வமும் இருப்பதை பார்த்து இவர்கள்தான் எங்களை வளர்க்கக்கூடியவர்கள், எங்களுக்கு எல்லாமே இவர்கள்தான் என்று மனிதன் கூறிவிடுகின்றான். இந்த விஷயத்தை விளக்கி கூறியவாறு ஷைத்தான் எவ்வாறு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றான், இந்த சந்தேகத்திலிருந்து நாம் எவ்வாறு தப்பிக்க முடியும், அதாவது பணக்கார மக்கள்தான் நமது தேவைகளை நிறைவேற்ற முடியும், அல்லது அல்லாஹ்வை தவிர வேறு எவராவது ஒருவன் மூலமாகத்தான் நமது தேவைகள் நிறைவடையும் என்பதிலிருந்து நாம் எவ்வாறு விலகிவிட வேண்டும் என்பதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். உண்மையான ரப்புன் நாசாக, அதாவது மக்களின் இறைவனாக இருப்பவனிடம் அடைக்கலம் தேடுவது தொடர்பாக இவ்வாறு கூறினார்கள். எனவேதான் அல்லாஹ், நான் உண்மையான மக்களின் இறைவனிடம் அவனது அடைக்கலத்தின் கீழ் வருகின்றேன் என்று துவா செய்யும்படி கூறுகின்றான். பிறகு உலகில் உள்ள அரசர்களையும் ஆட்சியாளர்களையும் பற்றி, அவர்கள் எல்லா அதிகாரங்களையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று மனிதன் கூற ஆரம்பித்து விடுகின்றான். இதற்கெதிரில் இறைவன் மலிக்கின்னாஸ், அதாவது மக்களின் எஜமானன் என்று கூறுகின்றான். மலிக்கின்னாஸாக, மக்களின் இறைவனாக, மக்களின் எஜமானனாக அல்லாஹ்வே இருக்கின்றான். பிறகு மக்கள் சந்தேகம் கொள்வதன் காரணமாக இந்த விளைவு ஏற்படுகின்றது. அதாவது இறைவனின் படைப்பினங்களை இறைவனுக்கு சமமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள முற்படுகின்றனர், அவர்களுக்கு அஞ்சுகின்றனர், அவர்களிடம் நம்பிக்கை வைக்கின்றனர். இதன் காரணமாக இறைவன் இலாஹின்னாஸ், அதாவது மக்களின் வணக்கத்திற்குரிய இறைவன் என்று தன்னை பற்றி கூறுகின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வே ஆவான். ஆக இந்த மூன்று சந்தேகங்களை அகற்றுவதற்காகவும் மூன்று அடைக்கலங்கள் கூறப்பட்டுள்ளன. அவை சூரா அந்நாஸில் விளக்கி கூறப்பட்டுள்ளது. இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துபவனே ஹன்னாஸாக இருக்கின்றான், அதாவது அவன் ஷைத்தான் ஆவான். அவனது பெயர் தௌராத்தில் எபிரேய மொழியில் இந்தர் நஹாஷ் என்று வந்துள்ளது. அவன் ஹவ்வாவிற்கு அருகில் வந்தான், அவன் மறைந்திருந்து தாக்குபவனாவான். இந்த அதிகாரத்தில் இதை பற்றியே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலிருந்து தஜ்ஜால் கூட எவனையும் வற்புறுத்த மாட்டான் என்பது தெரிய வருகிறது. மாறாக மறைந்திருந்து அவன் தாக்குதல் நடத்துவான், அதனால் எவருக்கும் அது பற்றி தெரிந்திருக்காது. இன்றைய உலகத்தின் பொலிவு, இன்றைய நாட்களில் புதிது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டவை அல்லது இன்றைய கல்வி ஆகியவற்றை சாக்கு போக்காக கூறி அல்லாவிடமிருந்து தூரமாக விலகி சென்று விடுதல், மார்க்கத்தை விட்டு விலகி சென்று விடுதல் ஆகியவற்றின் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக அது இருக்கின்றது. இதில் அரசாங்கங்களும் அடங்கும், பெரும் பெரும் அமைப்புகளும் அடங்கும். மனித உரிமைகள் என்ற பெயரில் சில விஷயங்கள் கூறப்படுகின்றது. இதை பாருங்கள், இந்த விஷயங்களை பேண வேண்டும் என்று மார்க்கம் உங்களிடம் கூறுகின்றது. ஆனால் மனிதனின் உரிமைகள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அம்மனிதனுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதாகும். ஆக இந்த விஷயங்கள் மெதுமெதுவாக உள்ளத்தில் போடப்படுகின்றது. இந்த விஷயங்களை ஷைத்தானே செய்கின்றான். இவற்றில் அரசாங்கங்களும் அடங்கும், மனிதர்களின் உரிமைகள் என்ற பெயரில் அல்லது பெண்களின் உரிமைகள் என்ற பெயரில் அல்லது நான் ஏற்கனவே கூறியது போன்று மனிதனின் உரிமைகள் என்ற பெயரில் அமைப்புகள் உள்ளன. இவர்கள் அனைவருமே இவற்றில் அடங்குவர். இவர்கள் மார்க்கத்திலிருந்து மக்களை விலக்கி தொலைவில் கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றனர். எனவே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அகமதியும் இதை புரிய வேண்டும், ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டவரும் இதை புரிய வேண்டும். அதாவது இங்கு ஷைத்தானின் தாக்குதல் நம்மீது நடக்க இருக்கின்றது. இது தஜ்ஜாலி ஆற்றல்கள் நம்மீது தாக்குதல் இந்த தஜ்ஜாலி ஆற்றல்கள் நம்மீது தாக்குதல் நடத்துகின்றன. பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஷைத்தான் சுயமே ஹவ்வாவிற்கு அருகில் சென்றான் என்பது தவறாகும். மாறாக எவ்வாறு அவன் இப்போது மறைந்து வருகின்றானோ அவ்வாறே அப்போதும் அவன் மறைந்திருந்தவாறே அங்கு சென்றிருந்தான். எனவே ஹவ்வாவிடம் சென்றது எந்த ஒரு நபரும் அல்ல, மாறாக இவ்வாறே அவர்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தினர். அன்னார் கூறினார்கள், ஏதாவது ஒரு மனிதனிடத்தில் அவன் தனது எண்ணத்தை நிரப்பிவிடுகின்றான், மேலும் அவர் அவனுக்கு பகரமாக அங்கு இருப்பவராக ஆகிவிடுகின்றார். மார்க்கத்தின் எதிரிகளாக இருக்கின்ற அத்தகையவர்களின் உள்ளத்தில் சைத்தான் இந்த விஷயத்தை போட்டு விட்டான். ஆதம் இருந்து வந்த அந்த சொர்க்கமும் கூட இந்த பூமியில் தான் இருந்திருக்கின்றது, அது வானத்தில் இருக்கவில்லை. ஒரு தீயவன் அவரது உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தினான். திருக்குறானின் முதல் அதிகாரத்திலே அல்லாஹ் வலியுறுத்தியவாறு மக்தூபி அலைஹிம், அதாவது அல்லாஹ்வின் கோபம் இறங்கியவர்கள் என்றும் வழிகேட்டில் சென்றவர்கள் என்றும் கூறுகின்றான். இத்தகையவர்களில் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது என்று அவன் வலியுறுத்தி கூறியுள்ளான். அதாவது முஸ்லீம்களே, நீங்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களின் ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டாம் என்று இறைவன் கூறுகின்றான். இதிலும் கூட ஒரு முன்னறிவிப்பு வெளிப்படுகின்றது. அதாவது சில முஸ்லீம்கள் அவ்வாறு செய்வர், அதாவது ஒரு காலம் வரும், அப்போது இவர்களில் சிலர் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களின் பண்புகளை மேற்கொண்டு நடப்பர். எந்த கட்டளைக்கு எதிராக செயல்படக்கூடிய சில மக்கள் இருப்பார்களோ, கட்டளையும் அந்த விஷயங்கள் தொடர்பாகவே எப்போதும் கொடுக்கப்படுகின்றது. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மார்க்கத்திற்கு எல்லா நிலையிலும் உலகத்தை விட முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கோட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். பாருங்கள், இரு வகையான மக்கள் உள்ளனர். முதல் வகையை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு உலக தொழில்களிலும் வியாபாரங்களிலும் ஈடுபடுகின்றனர். ஷைத்தான் அவர்களின் தலைகளில் சவாரி செய்கின்றான். வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது எனது கருத்தல்ல. சஹாபாக்களும் வியாபாரம் செய்தனர், ஆனால் அவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினர். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். இஸ்லாம் தொடர்பாக நிச்சய உறுதியால் அவர்களது உள்ளங்களை நிறைத்துவிட்ட உண்மையான அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டனர். இதன் காரணமாகவே எந்த ஒரு களத்திலும் ஷைத்தானின் தாக்குதலின் காரணமாக அவர்கள் தடுமாறவில்லை. எந்த ஒரு விஷயமும் உண்மையை வெளிப்படுத்தி கூறுவதிலிருந்தும் அவர்களை தடுக்கவே முடியவில்லை. இதிலிருந்து நான் கூற வந்த கருத்து இது மட்டுமே ஆகும். அதாவது எவர்கள் உலகின் அடியார்களாகவும் அதன் அடிமையாகவும் ஆகிவிடுகின்றார்களோ, அவர்கள் ஒரு வகையில் உலகை வணங்குபவர்களாக ஆகிவிடுகின்றனர். அத்தகைய மக்கள் மீது ஷைத்தான் தனது ஆதிக்கத்தை செலுத்துகின்றான். அவர்களை தனது பிடியின் கீழ் கொண்டு வந்து விடுகின்றான். இரண்டாவது வகையான மக்கள் மார்க்கத்தின் முன்னேற்றத்திற்காக கவலைப்படுபவர்களாக இருக்கின்றனர். இந்த ஒரு பிரிவினர் ஹிஸ்புல்லா என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் ஷைத்தான் மற்றும் அவனது படையின் மீது வெற்றி பெறுகின்றனர். பொருள் வியாபாரம் மூலமாகவே அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக இறைவனும் கூட மார்க்கத்தை வேண்டுவதையும் மார்க்கம் முன்னேற வேண்டும் என்ற விருப்பத்தையும் ஒரு வியாபாரமாகவே குறிப்பிடுகின்றான். உலக செல்வங்கள் உலகத்திலேயே இருந்து விடுகின்றன, ஆனால் இறைவன் குறிப்பிடுகின்ற இந்த செல்வமும் இந்த வியாபாரமும் எதிர்கால வாழ்க்கையிலும் பயனளிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இதை பற்றி இறைவன் இவ்வாறு கூறுகின்றான். ஹல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அசாபின் அலீம், அதாவது வேதனை நிறைந்த தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை பற்றி நான் கூறட்டுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மிக சிறந்த வியாபாரம் மார்க்கத்தின் வியாபாரமே ஆகும். அது வேதனை நிறைந்த தண்டனையிலிருந்து நமக்கு ரட்சிப்பை வழங்குகின்றது. எனவே நானும் உங்களிடம் இறைவன் கூறியுள்ள இதே சொற்களில் இதையே உங்களிடம் கேட்கின்றேன். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அசாபின் அலீம். இவ்வாறு அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாத்தை சேர்ந்தவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டுள்ளார்கள். எனவே நாம் இத்தகையதொரு வியாபாரத்தை செய்ய வேண்டும், இந்த வழிகளில் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். இதன் பக்கமே காலத்தின் இமாமாகிய அல்லாவின் தூதர் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலமாக ஷைத்தானின் அடிச்சுவட்டை பின்பற்றி செல்வதிலிருந்து நாம் தப்பிக்கலாம். அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்றவாறு வேதனை நிறைந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம். மறைவான பாவங்களிலிருந்தும் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதன் பக்கம் கவனமூட்டியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறுகின்றார்கள், ஒருவர் துன்பங்களில் சிக்கியுள்ளார் என்றால் இறுதியில் தவறுகள் அடியாருடையதாகவே இருக்கின்றது. இந்த துன்பங்களில் சிக்கிய பிறகு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்துதான் இந்த துன்பங்கள் வந்தன என்று கூறுவது தவறாகும். மாறாக தவறு அடியார்களுடையதாகும், இறைவனுடைய தவறு ஆகாது. வெளிப்படையாக பார்க்கும்போது பலரும் மிகவும் நல்லவர்களாக தெரிகின்றனர். இவர் மீது ஏன் துன்பங்கள் வந்தன, அல்லது ஏதாவது ஒரு நன்மையை பெறுவதிலிருந்தும் ஏன் இவர் விலகி இருக்கின்றனர் என மனிதன் வியப்படுகின்றான். ஆனால் உண்மையில் அவரது மறைவான பாவங்கள் இருந்தன, அவைதான் அவரது நிலையை இதுவரை கொண்டு வந்திருக்கின்றது. அல்லாஹ் மிகவும் அதிகமாக மன்னிக்கின்றான், கண்டும் காணாமல் விட்டுவிடுகின்றான். இதன் காரணமாக மனிதன் செய்துள்ள மறைவான பாவங்கள் பற்றி தெரியாமல் போய்விடுகின்றது. ஆனால் மறைவான பாவங்கள் உண்மையில் அந்த வெளிப்படையான பாவங்களை விட மிகவும் மோசமானதாக இருக்கின்றது. பாவங்களின் நிலையும் கூட நோய்களை போன்றதே ஆகும். அதாவது பெரும் பெரும் நோய்களில் ஒவ்வொரு நபரும் வெளிப்படையாக தென்படுகின்ற நோய்களை பார்த்து விடுகின்றார். ஆனால் சில மறைவான நோய்களும் உள்ளன, அவற்றை பற்றி சில நேரங்களில் நோயாளிக்கே கூட தெரிவதில்லை. என்ன இந்த அபாயம் பற்றி கொள்ளப் போகிறது என்பதை பற்றி நோயாளிக்கே தெரிவதில்லை. அவ்வாறே எலும்புருக்கி நோய் இருக்கின்றது. துவக்கத்தில் அதை பற்றி மருத்துவருக்கு கூட தெரிய முடியாது. இதுவரை என்றால் நோய் அபாயகரமானதாக ஆகிவிடுகின்றது. சில நேரங்களில் இறுதிக்கட்டத்தில் தான் இதை பற்றி தெரிய வருகிறது. புற்று நோயாளிகளும் சில நேரங்களில் இவ்வாறுதான் காணப்படுகின்றனர். வெளிப்படையாக பார்க்கும் போது நல்ல ஆரோக்கியமுள்ள மனிதராக அவர்கள் தெரிகின்றனர். ஒரு நொடியில் தான் புற்றுநோய் இருப்பது தெரிய வருகின்றது. அப்போது அவர் எந்நிலை அடைந்திருக்கின்றார் என்றால் அந்நிலையில் அவருக்கு எந்த சிகிச்சையும் செய்ய முடியாது. அந்த நோய் பரவியிருக்கும். ஒரு மாதத்திற்குள் அது மனிதனை அழித்துவிடும். தொடர்ந்து அதில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறுகின்றார்கள், எவ்வாறு நோய் பற்றி தெரிய முடியாமல் இருக்கின்றதோ அவ்வாறே மனிதனுக்குள்ளே இருக்கின்ற பாவங்கள் படிப்படியாக அவனை அழிவின் பக்கம் கொண்டு செல்கின்றது. இறைவன் தனது அருளால் கருணை காட்ட வேண்டும். திருக்குரானில் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, அதாவது எவர் தம்மை தூய்மைப்படுத்தினாரோ அவர் ரட்சிப்பை பெற்றுவிட்டார் என்று வந்துள்ளது. ஆனால் நஃப்ஸ் தூய்மை அடைவதும் கூட ஒரு மரணமே ஆகும். எல்லா விதமான தீய ஒழுக்கங்களையும் விட்டுவிடாத வரையில் எங்கிருந்து நஃப்ஸ் தூய்மையடைய போகின்றது? சைத்தான் நம்மை கொண்டு செல்கின்ற வீணான மோசமான தீய ஒழுக்கங்களை நாம் கைவிடாத வரையில் நாம் எவ்வாறு தூய்மை அடைய முடியும்? இறைவன் வெறுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் முன்கர் என்று கூறப்படுகின்றது. எனவே எல்லா தீய ஒழுக்கங்களையும் கைவிடாத வரையில் எங்கிருந்து நஃப்ஸ் தூய்மையடைவதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு நபரிடத்திலும் ஏதாவது ஒரு வகையில் தீமையின் தன்மை இருக்கின்றது. அதுவே அவனது சைத்தானாகும். அவனை கொலை செய்யாமல் பணி நடைபெற முடியாது. எனவே இதற்கு முன்னர் நான் கூறியது போன்று நாம் எல்லா சமயங்களிலும் அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் இருப்பது அவசியமானதாகும். எனவே நீங்கள் உங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அவசியமானதாகும். சைத்தானை அழிப்பதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? இது தொடர்பாக ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறை தூதர்கள் இறைவனின் தோற்றமாக திகழ்கின்றனர். அவர்கள் இறைவனை காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றனர். பிறகு உண்மையான முஸ்லிம் அந்த தூதர்களின் தோற்றமாக திகழ வேண்டும். கண்ணியமிக்க நபித்தோழர்கள் இந்த ரகசியத்தை நன்கு புரிந்திருந்தனர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் தங்களை இழந்த நிலையில், தங்களை மாய்த்து கொண்ட நிலையில் அவர்களிடம் எதுவுமே எஞ்சியிருக்கவில்லை. எவர்கள் அவர்களை கண்டாலும் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேரன்பில் திளைத்திருப்பதையே கண்டனர். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றுவதற்கும் முயற்சிகள் செய்வதில் அவர்கள் மூழ்கி இருந்தனர். எனவே நினைவில் கொள்ளுங்கள், இந்த காலகட்டத்திலும் கூட அதுபோன்ற கட்டுப்படுதல், தன்னை இறைவனுக்காக மாய்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களிடம் ஏற்பட்ட அதே நிலை உருவானால்தான் எனது சீடர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற உங்களது வாதம் உண்மையான வாதமாகவும் பொருத்தமான வாதமாகவும் இருக்கும். இந்த விஷயத்தை நன்றாக உங்களது மூளையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எதுவரை இந்த நிலை ஏற்படாதோ, எதுவரை அல்லாஹ் உங்களுக்குள் பிரவேசிக்க மாட்டானோ, எதுவரை இறைவனின் அடையாளங்கள் உங்களிடம் வெளிப்படுவதில்லையோ, அதுவரை சைத்தான ஆட்சியின் செயலும் தலையீடும் இருக்கத்தான் செய்யும். நாம் களப்பற்ற மன தூய்மையுடன் அல்லாஹ்விற்காக ஆகிவிட முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அவ்வாறு செய்வானாக. நாம் எல்லாவிதமான வெட்கக்கேடான செயல்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தவிர்ந்திருப்பவர்களாகவும் எல்லா வகையான கர்வத்திலிருந்தும் விலகியிருப்பவர்களாகவும் இருக்குமாறு அல்லாஹ் செய்வானாக. உங்களது நஃப்ஸை தூய்மைப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருங்கள். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகி விடுங்கள். எப்போதும் நமது பார்வை இறைவன் மீதே இருக்க வேண்டும். அவனே நமது மலிக், அதாவது எஜமானன், எஜமானாக இருக்க வேண்டும். அவனுடைய மலிக் என்ற பண்பு எப்போதும் நமது உள்ளத்தில் இடம் பிடித்திருக்க வேண்டும். அவனே நமது வணக்கத்திற்குரியவன். அவனை எப்போதும் அழைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். சைத்தானின் அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வதிலிருந்தும் நாம் தவந்திருக்க வேண்டும். அல்லாஹ் இதற்கான நல்வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநத்தவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْهُ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ اذْكُرُوا اللَّهَ يَذْكُرْكُمْ وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ